السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله على حبيبنا وشفينا مولانا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد، قال الله سبحانه وتعالى: إن الله مع الصابرين. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் அல்லாஹ்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நேற்று சபரை பற்றி குர்ஆன் அல்லாஹு தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயையும் திருது தூதர் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மனைவி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா எப்படி அதை விவரித்திருக்கிறார். சபருன் ஜமீன் என்றால் அதனுடைய முடிவு எப்படி கைரானதாக அமைகிறது என்றவற்றை நான் நேற்று முன்வைத்தேன். நேற்று 26 ஏப்ரல் மாதம் 1441 ஹிஜ்ரி 2வது நோன்பு. இன்று நாம் 3வது நோன்பை நோற்றிருக்கிறோம். அந்த சபருடைய தொடர்ச்சியை இன்று நான் ஒரு அளவு அதை முன்வைக்கலாம் என்று நம்புகிறேன். கண்ணியமானவர்களே, இந்த சோதனையை நாங்கள் யாரும் உலகத்தில் நினைச்சு கூட இருக்கல. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு சோதனை தந்திருக்கிறார். சில காலங்களுக்கு முன்பு என்னோட ஒரு நண்பர் பேசும் பொழுது அவர் ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு நான் ஒரு விடை அளித்தேன். கேள்வி: அல்லாஹு தஆலா விதவிதமான சோதனைகளை வைத்திருக்கிறார். அப்ப நான் அவருக்கு அதை விளங்க வைப்பதற்கு இப்படி கூறினேன். கடல் தண்ணீரை நீங்க பார்க்கறீங்க, அதுல ஒவ்வொரு துளி துளியாக டொட் டொட்டாக எடுத்து அதை பங்குட்டா அது எவ்வளவு அதை அளக்க முடியுமோ அதே போல அதைவிட பன்மடங்கு அல்லாஹ் இடத்துல சோதனை இருக்கிறது. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு சோதனையை இன்னொரு மனிதனுக்கு அது வித்தியாசமாக கொடுப்பதுண்டு. எப்படி சோதனை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறானோ அதே போல அதுக்குள்ள பரிகாரத்தையும் அதுக்குரிய வழிகளையும் அதிலிருந்து வெளியாகுவதற்குரிய பாதைகளையும் அல்லாஹு தஆலா இலகுப்படுத்தியிருக்கிறார். சோதனை அந்த சோதனையிலிருந்து வெளியாகக்கூடிய வழி. ஒரு மூமினுடைய விஷயத்துல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பெரிய ஆச்சரியமாக சொன்னார்கள். ஒரு மூமின் அவனுக்கு நலவு வந்தா அவன் பொறுமையாக இருக்கிறான், அது அவனுக்கு பாக்கியம். அவனுக்கு சோதனை வந்தா அவன் வந்து நலவு வரக்குள்ள நன்றி செலுத்துகிறான், சோதனை வரும் பொழுது பொறுமையாக இருக்கிறான். இரண்டும் அவனுக்கு கயிறை தான் நாடுகிறது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அதனால அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய காலகட்டத்தில் இந்த COVID-19 உடைய இந்த சோதனையை முன்னோக்கி கொண்டிருக்கக்கூடிய நாங்க ஒவ்வொரு நாட்டிலையும் வித்தியாசமான ஒரு ஒரு சூழலை, ஒரு நிலைமையை நாம் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். எந்தெந்த நாடுகளை பார்த்து நாங்க
அங்க போய் இருக்கணும் என்று ஆசைப்படுகிறோமோ அந்த நாடெல்லாம் இன்றைக்கு தவிச்சு கொண்டிருக்கிறதாக பார்க்கிறோம். எல்லாருடைய உள்ளத்திலேயும் ஒரு அச்சமும் பயமும் இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மூமின் என்ற அடிப்படையில இன்றைய நேற்று என்னுடைய இந்த தலைப்பு அது சபர் என்பதை நான் தெரிவு செய்திருக்கிறேன். என்னுடைய இந்த குறுகிய அனுபவத்தில் நான் ஒரு குர்ஆன் ஹதீஸுடைய ஒரு மாணவன் என்ற அடிப்படையில நான் இதை பார்க்கும் பொழுது இந்த காலத்தில் எல்லாத்தை விட அதிகமாக முஸ்லிம் உம்மாவுக்கு பொறுமை, அந்த பொறுமை என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொண்டா நிச்சயமாக இந்த நிலைமைய மிக சிறப்பாக நாம் கடத்தி அல்லாஹ் இடத்துல கயிறை பெற்றுக் கொள்ள முடியும். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இமாம் கஸ்ஸா ரஹ்மல்லா அவர்கள் சொல்கிறார்கள் 70 இடத்துல, ஹாஃபிஸ் இப்னு கய்யிம் ரஹ்மல்லா அவர்கள் சொல்கிறார்கள் 90 இடத்துல, வேறு சில குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இந்த சபர் என்ற சாத் பா ரா என்ற எழுத்துள்ள அதனுடைய கருத்துள்ள வார்த்தைகள் சுமார் 100க்கும் மேல் இடங்கள்ல குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா பயன்படுத்தியிருக்கிறார். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒன்று அதிகமாக சொல்லும் பொழுது அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. எந்தெந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இதை குறிப்பிட்டிருக்கிறான், எந்த கருத்துல குறிப்பிட்டிருக்கிறான், என்னென்ன வகையாக அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான், அதை அடைந்தவர்கள் எப்படி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த பாக்கியத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்பதெல்லாம் நாம் இங்கு அடையாளம் காண வேண்டியிருக்கிறது. அல்லாஹு தஆலா பொறுமை என்று சொல்லும் பொழுது நபியை பார்த்து சொல்கிறார், ஃபஸ்பிர் கமா ஸபர உல் அஸ்மு மினர் ருஸல். எப்படி உறுதியான அந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் பொறுத்தார்களோ, பொறுமை காட்டார்களோ, நபியை நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறார். இறுதி தூதர் சையதுல் கவுனின் தாஜுல் மதீனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் இதை சொல்வதாக இருந்தா, ரசூல்மார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி பொறுத்தார்களோ அப்படி நீங்கள் பொறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இங்கு நபி அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறான் என்றால் அது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால பொதுவாக எங்களோட துடித்துடிப்பான உள்ளங்கள் சில நேரத்தில் இந்த பொறுமையை பற்றி ஒரு தவறான சரியான விளக்கம் இல்லாத காரணத்தினால் இதை விமர்சிக்க கூடியவர்களாக, இதுக்கு தவறான கருத்துகள் கொடுக்கக்கூடியதாக, பொறுமை என்பது அது கோழைத்தனத்தை பேசுகிறீர்கள் என்று சொல்லக்கூடியதாக ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். நிச்சயமாக அப்படி கிடையாது. ஒரு மனிதர் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கணும், இல்லைன்னா அவரிடத்துல பொறுமை இல்லை. பொறுமை அந்த இடத்துல அவருடைய தர்மத்தை காட்டுகிறது. ஒரு மனிதன் வீரமாக இருக்க நேரத்தில் போர்களத்தில் தன்னுடைய வீரத்தை காட்டணும், காட்டி ஓடக்கூடாது. அப்ப அந்த நேரத்தில் பொறுமை அது வீரத்தை காட்டுகிறது. ஒரு மனிதன் அவன் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவன் கொடுக்க வேண்டிய அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கும் பொழுது அவன் தாராளமாக கொடுக்கிறான். அது அவனுடைய கொடை, அவனுடைய அந்த தாராள தன்மையை எடுத்து காட்டுகிறது. ஒரு மனிதன் தனக்கு வரக்கூடிய அந்த அல்லாஹுடைய சோதனைகளை அவன் பொறுக்குகிறான். அது அவனுடைய பதட்ட நிலைமையை விட்டு தூரமாகி அவன் நிதானமுள்ள ஒரு பொறுமையுள்ள மனிதனாக அவன் காட்சியளிக்கிறான். இது மாதிரி பொறுமை என்பதற்கு மிக விசாலமான கருத்துக்களை முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்தீஸீன்கள், உலமாக்கள் இதை விவரித்திருக்கிறார்கள். அதை நீட்டுவதற்கு நான் விரும்பவில்லை. நான் அடுத்த விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த பொறுமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்து அவர்கள் அல்லாஹுடைய ஒரு மிக நெருங்கிய நேசராக மாறிவிட்டார்கள். அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பொறுமையை நசீபாக்கியிருந்தார். அல்லாஹுடைய சிஃபத்துகள் உண்டு. அஸ்மாவுல் ஹுஸ்னால நாம் அல்லாஹுடைய அந்த சிஃபத்தை சபர் என்பதாக பார்க்கிறோம். அல்லாஹ் எவ்வளவு பொறுமையாக இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு நாஸ்திகர்களாக மாறும் பொழுது, அல்லாஹ்வுடைய விரோதிகளாக மாறும் பொழுது, அல்லாஹ்வுடைய யுத்தத்தில் ஈடுபடும் பொழுது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யும் பொழுது, துணிச்சலாக தைரியமாக நானும் நரகத்துக்கு ஆயத்தமாகிறேன் என்று சொல்லக்கூடிய நேரத்திலையும் அல்லாஹு தஆலா பொறுமையை கடைபிடிக்கிறான் என்று சொன்னால், அந்த பொறுமை எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு சிறப்பானது. அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய அந்த அந்த பொறுமையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரசூல்மார்களுக்கு நசீபாக்கினார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பை கண்டும் அவர்கள் நெருப்புக்குள்ளே, அல்லாஹ் இதை எனக்கு நீ உன்னுடைய கட்டளை தவிர யாரிடத்தில் நான் இதை கேட்க மாட்டேன் என்று அந்த நெருப்புக்குள்ளே போய் அவர்கள் அதை பூஞ்சோலை ஆக்கிக் கொண்டார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி 950 வருஷம் கஷ்டப்பட்டார்கள் அந்த மைதானத்தில், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி பொறுத்திருப்பார்கள் தன்னுடைய அந்த அழைப்பை மக்களுக்கு முன்வைப்பதற்கு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய்க்கு அவதூறும் அவர்களுக்கு வீணான பேச்சுகளும் சொல்லும் பொழுது அந்த நபியுடைய உள்ளத்தில் எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும், அவர்கள் எவ்வளவு பொறுத்திருப்பார்கள், மக்களுக்கு திட்டாம பதுவா செய்யாம மக்களை ஏசாம பேசாம அந்த நிதானத்தை கடைபிடிக்கிறது என்பது அது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய செல்வமாக இருக்குது. இதனாலதான் அந்த உறுதியான ரசூல்மார்கள் எப்படி அவர்கள் உறுதி போன்று அவர்கள் உறுதியாக சபராக இருந்தார்களோ, அது போன்ற நபியே நீங்கள் சபராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நபி அவர்களை கேட்டுக்கொள்கிறார். நபி அவர்களுக்கு ஆக கஷ்டமான ஒரு கட்டம் தான் ஹம்சா ரதியல்லாஹு அவர்கள் சின்ன பின்னம் படுத்தப்பட்டு துண்டு துண்டாக அருகப்பட்டு அவர்களுடைய ஜனாதா சிதறி போய் உகது போர்களத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்றை பார்த்துட்டு நபி அவர்கள் துடியாக துடித்து விட்டார்கள். தன்னோட சுவைபியா என்ற அந்த அபூ லஹபினால் உரிமையிடப்பட்ட அந்த பெண்மணி அபூ லஹபுக்கல்லா நரகத்தில் ஒரு சொட்டு தண்ணீரை திங்கக்கிழமை அவனுடைய அந்த விரலில் அல்லாஹ் தஆலா வெளியாக்குகிறான். அந்த அபூ லஹப் சுவைபியா என்ற நபியவர்களுக்கு பாலூட்டிய அந்த அடிமை பெண்ணை உரிமையிட்டார். அதனால் அல்லாஹ் தஆலா அபூ லஹபுக்கு இப்படி ஒரு உதவியை செய்ய போகிறார். அந்த சுவைபியாவிடத்துல ஹம்சா ரதியல்லாஹு அவர்களும் நபியுடைய சாட்ச முறையாகிறது. ரெண்டு பேரும் வயதுல 2 வருஷம் வித்தியாசம். தகப்பனோட பிறந்த அப்துல்லா அவர்களோட பிறந்த ஹம்சா ரதியல்லாஹு அவர்கள், இவர்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சே என்பது நபியால, என்னுடைய பால்குடி சகோதரர், நாங்க ரெண்டு பேரும் ஒரே சுவைபியா இடத்துல பால் குடித்திருக்கிறோம் என்ற அந்த எல்லா உணர்வுகளையும், எனக்கு ஒரு ஆபத்து வந்தது என்று சொன்ன நேரத்துல மக்கால துடியாக துடிச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த ஹம்சாவுக்கு இப்படியான ஒரு நிலைமை வந்திருக்கிறே, தலையை மூடினா கால் விளங்குது, கால மூடினா தலை விளங்குது, அவருடைய உறுப்புகள் எல்லாம் அப்படி சிதறி போயிருக்கக்கூடிய அந்த நேரத்துல நபி அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள், தாங்க முடியாத நேரத்துலதான் சொன்னார்கள், உயிருக்கு பகரமாக 70 பேரை நான் பலியெடுப்பேன் என்று சொன்னார். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு கட்டளையிட்டது பொறுமைய மேலான சகோதரர்களை சகோதரிகளை தாய்மார். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த அந்த நேரத்துல நபிமார்களுக்கு இருக்க வேண்டிய அந்த பொறுமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நபி அவர்களுக்கு கட்டளையாக பிறப்பித்திருக்கிறார். நபி அவர்களே, ஒமா சபருக்கு இல்லா பில்லா என்பதாக அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு அந்த பொறுமையை கடைபிடிக்குமாறு அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த பொறுமை சூரத்து நஹலுடைய 127வது திருவசனத்தை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான். நீங்க நீங்க பொறுப்பது நிச்சயமாக நீங்க பொறுக்கத்தான் வேண்டும். சபர் அல்லாஹ்வுக்கு அன்று வேறு யாருக்கும் இல்லை என்று சொல்கிறார். அப்படின்னா ஏந்த சகோதரனை, ஏந்த சாச்சாவ இந்த யுத்தகலத்துல உகதுல ஷஹீதாக்கினது மாத்திரம் இல்லாம அவரை துண்டு துண்டாக அறிஞ்சவர்களே, உங்களுக்கு எதிராக நான் பழி எடுப்பேன் என்று நபி அவர்கள் துடியாக துடிக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சொல்கிறான், இல்ல உங்களுக்கு அவர்களுக்கு பழி எடுக்கலாம், ஒன்றுக்கு ஒன்றுதான் எடுக்கலாம், கட்டாயமாக எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் நான் சந்தர்ப்பம் கிடைத்தால் இதை நான் விரிவாக பேசுவேன். சூரத்து நஹலுடைய அந்த கடைசி அல்லாஹுடைய திருவசனங்களை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முஸ்லிமும் நான் என்றா விரும்புவேன், ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக. ஏன் அல்லாஹு தஆலா வல் அஸ்ர்ல வதவாஸோ பில் ஹக்கி வதவாஸோ பிஸ் ஸப்ர் என்று சொல்கிறான் என்பது, ஏன் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அந்த குரஷி வம்சத்தை சேர்ந்த ஹாஷிம் குலத்தை சேர்ந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் முஹம்மது இப்னு இத்ரீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஏன் இப்படி சொன்னார்கள், குர்ஆனுடைய இந்த ஒரு சூரத்து மட்டும் இறங்கியிருந்தால் போதும் என்று நான் அன்றே ரமதானுடைய ஆரம்ப கட்டத்தில் பேசும்பொழுதே உங்களுக்கு சொன்னேன், சபரை பற்றி நான் பேசுவேன் என்பதாக. அல்லாஹு தஆலா அந்த சூராவில் ஈமானையும் அமலையும் பேசெடுக்கக்கூடிய அல்லாஹ் அந்த சூரத்தில் அல்லாஹு தஆலா வதவாஸோ பில் ஹக் வதவாஸோ பில் சபர் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தீனை போதிக்கக்கூடிய நேரத்தில், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முன்வைக்கக்கூடிய நேரத்தில், அல்லாஹ் தஆலா எனக்கு இதை விதித்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மனிதனுக்கு பல சோதனைகள் வருவதுண்டு. அந்த சோதனையில எப்படி பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நபி அவர்கள் எப்படி தொழுகைக்கு முன்மாதிரி, நபி அவர்கள் ஹஜ்ஜுக்கு முன்மாதிரி, நபி அவர்கள் இல்லற வாழ்க்கைக்கு முன்மாதிரி, நபி அவர்கள் தஹஜ்ஜுத்துக்கு முன்மாதிரி, நபி அவர்கள் தர்மத்துக்கு முன்மாதிரி, நபி அவர்கள் பொறுமையின் மகுடம், நபி அவர்கள் எப்படி பொறுத்திருப்பார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க நபிமார்கள் ரசூல்மார்கள் பொறுத்தது போல பொறுக்க வேண்டும் என்று சொன்னா நபி அவர்கள் அதனுடைய ரிசல்ட்டை பயான் செய்கிறார்கள். ஊதித்து ஃபில்லா மாலம் யூதாஹ உஹித்து இல்லா மாலம் உஹஃபஹ. நான் எப்படி பொறுமையை கடைபிடித்திருக்கிறேன்டா, நான் நோயிச்சப்பட்டது போல யாருமே நோயிக்கப்படவில்லை, நான் அச்சுறுத்தப்பட்டது போல யாரும் அச்சுறுத்தப்படவில்லை. அந்த அளவுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பக்கம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மறுபக்கம், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு பக்கம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு பக்கம். ஆனால் இவர்கள் எல்லாருடைய சோதனை எடுத்துக்கொண்டாலும் எனக்கு அதை விடவும் என்ற வாழ்க்கை காலம் கொஞ்சமாக இருந்தாலும் அந்த 23 வருஷத்துல நான் பட்ட கஷ்டம் அது சொல்ல முடியாது. என்னென்ன வகையான சோதனை அது சொல்லிக்கொண்டே போகலாம். அது உடல் ரீதியான சோதனை, உள ரீதியான சோதனை. நபி அவர்களுக்கு ரத்தம் வடிக்க வேண்டுமா? தாயிஃப்ல எப்படி நபியுடைய மேல் எல்லாம் ரத்தமாக வடிகிறது? அந்த நேரத்தில் பதுவா செய்யலையே. ஜிப்ரீல் வந்து கேட்கிறார்கள், ரெண்டு மலையும் நான் உண்டாக்கி விடட்டுமா என்று கேட்கிறார்கள். இல்லை வேண்டாம், என்னுடைய ஒரு சமூக முருகா வேண்டும் என்று நபி அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். நாங்க நீங்க இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த பொறுமையை சரியாக விளங்கிக் கொண்டால்தான் இஸ்லாம் என்ற இந்த தூதை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்த முடியும். நான் இஸ்லாமிய தூதை அல்லாவுக்கு அல்லாவுடைய தூதர் சொன்ன விதத்துல உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது ஒரு பக்கம் இருக்க, நான் ஒரு உண்மையான முன்மாதிரியான ஒரு மூமினாக மரணிச்சு போகலாம் என்ற ஒரு நிலைப்பாடு எடுப்பதற்கு இந்த பொறுமையை கட்டாயம் ஒவ்வொருவரும் விளங்கிவிட வேண்டும். கன்னியமானவர்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப்ல அடிபடுகிறார்கள், ரத்தம் வடிகிறது. இந்த இந்த உஹதுடைய யுத்தத்துல நபி அவர்களுடைய 70 சஹாபாக்கள ஜனாசா அப்படி இருக்கிறது. எப்படி நாங்க இந்த இலங்கை மண்ணில பல சந்தர்ப்பத்தில் கண்டிருக்கிறோம். 1990களில் அங்கு காத்தாங்குடியில ஏற்பட்ட அந்த மஸ்ஜிதுடைய தாக்குதலை நாங்க பார்த்திருக்கிறோம். சுனாமி 2004 அந்த டிசம்பர் மாசம் 26 திகதி அந்த 37,000 இலங்கை மக்கள் அதிலையும் 17,000 முஸ்லிம்களுடைய ஜனாசாவை அடக்கும் நேரத்தில் அந்த அந்த காட்சியை பார்த்திருக்கிறோம். தாய் என்ன, தந்தை என்ன, இனபந்துகள் என்ன, குடும்பத்தார் என்ன, நண்பர்கள் என்ன என்று அந்த அந்த 50,000 புடவை மீட்டர் கஃபன்களை தூக்கி கொண்டு போன அந்த சகோதரர்களுடைய அந்த காட்சியை பார்த்திருக்கிறோம். எப்படிப்பட்ட சிரமங்களை மேற்கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 70 ஜனாசாவை அடக்கும் பொழுது அதுல முஸ்அப் இப்னு உமைர் கை காலெல்லாம் துண்டு துண்டாக அறியப்பட்ட நிலையில் அங்கு வருகிறாள் ஹம்னத்து பின்த் ஜஹஷ். தகப்பனும் இறந்து தன்னுடைய சாச்சாவும் ஷஹீதாக்கப்பட்டு கணவனும் ஷஹீதாக்கப்பட்ட நிலையில் அந்த பொறுமைக்கு அந்த அந்த பெண்ணுக்கு நபி அவர்கள் எப்படி ஆறுதல் வார்த்தை சொன்னார். அதனால் இவைகளை நாம் படிப்பினைக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எப்படி பொறுத்திருப்பார்கள், சுபஹானல்லாஹ். அந்த பொறுமையோட அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பழி எடுக்கலாம் நபி அவர்களே, உண்டு கொண்டுதான் எடுக்கலாம். 70 க்கு 70 70 க்கு 700 கிடையாது, நீங்க மன்னிக்கிறது தான் ஆக பொறுமையான. இந்த நேரத்துல பொறுமதி அந்த அந்த மன்னிக்க கூடியது என்பதே. இதை நானும் நீங்களும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எப்படி அந்த ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பொறுத்தார்கள். தன்னுடைய உள்ளத்தில் எவ்வளவு பெரிய கவலை இருந்திருக்கும். மரியம் அலி இஸ்லாம் அல்லாஹ் அதுக்கு என்ன ரிசல்ட்டை கொடுக்கிறார்? இன்று 1400 வருடங்களாக ஹஜ்ரத் அய்யூப் அலி இஸ்லாமுடைய அந்த மனைவி இன்றைக்கு பாராட்டப்படுகிறார்கள். மரியம் அலி இஸ்லாம் என்று பேசப்படுகிறார்கள். அவர்களுடைய வார்த்தை சொல்வதிலேயே குர்ஆன்ல மரியம் என்று சொல்லக்குல ஒன்றுக்கு 10 நன்மை கிடைத்து விடுகிறது. அலிப் ஒரு ஹர்ஃப், லாம் ஒரு ஹர்ஃப், மீம் ஒரு ஹர்ஃப், இது ஒவ்வொன்றுக்கும் பத்து பத்து நன்மை. சுபஹான் அல்லாஹ், மரியம் என்று சொல்லும் பொழுது 40 நன்மை குர்ஆனாக எண்ணி அதை சொல்லக்கூடிய நேரத்தில் அது நன்மை உள்ளதாக மாறுகிறது. அவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு படித்தனையாக இருக்கு.
www.acmyc.com.
அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹு தஆலா இப்படி வழிநடத்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொறுமையை தன்னுடைய வாழ்க்கையில அது உள்ளடக்கி கொண்டார்கள். நபி உங்களுக்கு அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க கொள்ள அங்கு தேவைப்பட்டது. திட்டுவார்கள், ஏசுவார்கள், அவர்களை பத்துவா செய்வார்கள். தப்பல்ல கேயா முஹம்மத், உனக்கு நாசம் ஏற்படுத்துமே முகம்மது என்று அபூ லஹப் சொன்னார். உங்க பதுவா செய்யல, அல்லாவே சொன்னார். இங்கே ஒரு விஷயத்தை விளங்க வரும். நாங்க பொறுத்து அந்த காரியத்தை உதாரணமாக அல்லாட தீன முன்வைக்க கொள்ள சில சில நாடுகள்ல இஸ்லாமோபியா அப்படி பயங்கரமாக இருக்கு. இன்னைக்கு பார்க்கிறோம் எப்படி சில சில இஸ்லாமிய அடையாளங்களை விமர்சித்தவர்கள், அல்லாட தீன கொச்சப்படுத்தினவர்கள், அவர்கள் அல்லாத்தால எப்படிப்பட்ட சோதனையில் ஆளாக்கி இருக்கிறார். இந்த நேரத்தில் நாங்க குத்தி காட்ட மாட்டோம், நீ அப்படி செய்தா எனக்கு இப்படி செஞ்சு அல்லாஹ் உனக்கு இப்படி தந்துட்டா. அதுவும் ஒரு மூமினுடைய தன்மை அல்ல. பொறுமை என்பது இது நல்ல அஹ்லாக்க சேர்ந்தது. பொறுமை என்பது நட்பண்புகள்ல உள்ள ஒரு தன்மை. கொடை கொடுப்பது ரமலானுடைய காலத்துல நபி அவர்கள் எப்படி கொடை கொடுப்பார்கள், சுபஹானல்லாஹ், தாராளமாக கொடுப்பார்கள். பணிவும் இது நட்பண்புல சேர்ந்தது. நன்றி உணர்வும் இது நட்பண்புல சேர்ந்தது. அதே போலதான் பொறுமையும் இது அல்லாஹ்வுடைய சிஃபத் அல்லவா, அது நட்பண்புகள்ல சேர்ந்தது. அல்லாஹு தஆலா இந்த இந்த பொறுமையுடைய இந்த தன்மையை அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். அதனால அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எதிர்பார்க்கக்கூடிய இந்த பொறுமையை, யா அல்லாஹ் எமக்கு எந்த நேரத்துல நீ என்ன சோதிப்பாயோ, நான் உன்னிடத்துல ஆஃபியத்தை தான் கேட்பேன். நான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உன்னிடத்துல என்னத்தை கேட்பேன், அல்லாஹ் இடத்துல ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை தான் நான் கேட்பேன். அல்லாஹ் யா அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியமான ஆஃபியத்தை, அல்லாஹ் இடத்துல ஆஃபியத்தை கேட்பேன். ஆனால் நான் அல்லாஹ் இடத்துல பொறுமையை கேட்க மாட்டேன். ஆனா வந்துட்டா சோதனை வந்துட்டா, யார் நினைத்தது இப்படிப்பட்ட ஒரு சோதனை வரும், வீட்டுக்குள்ள அடைக்கப்படுவோம், கணவன் மனைவி சந்திக்க இயலாத நிலைமை, தகப்பனுடைய ஜனாசாக்கு வர முடியாத நிலைமை, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுடைய உதவிக்கு வர முடியாத நிலைமை, இது யாரு எதிர்பார்த்தது? இந்த நேரத்தில் நாங்க வாழ்நாள் முழுதும் யாழ்லா அல்லாஹும் மன்னிப்பையும் உன்னிடத்துல ஆரோக்கியமான வாழ்க்கையும் தான் உன்னிடத்துல கேட்போம். யாழ்லா நீயான சோதனையை தந்து விட்டால் அந்த இடத்துல பொறுமையாக இருந்து கொள்வோம் என்பதுதான் நபி அவர்கள் நமக்கு காட்டி தந்த ஒரு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு நான் ரெண்டு பெண்களுடைய உதாரணங்களை நான் இங்கு சொல்ல போகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு இடத்தை கடந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு மையவாடியாக இருக்கிறது, ஜன்னத்துல் பக்கையா இருக்கலாம், அல்லாவா இருக்கலாம். நபி அவர்கள் கடந்து போகிறார். ஒரு பெண்மணி தன்னுடைய மகன் சிறு பையன் இறந்து விட்டான். மிக பாசமுள்ள குழந்தை இறந்து விட்டா யாருக்குமே கவலை வரதான் செய்யும். அந்த குழந்தையுடைய ஜனாசாவை கையில தூக்குறதாக இருந்தா அது கஷ்டமாகத்தான் இருக்கும். அது எந்த வாழ்க்கையிலையும் ஏற்பட்டிருக்கிறது. ஓய்மிரா என்ற அந்த அந்த குழந்தைய நான் 17 நாட்கள்ல அந்த குழந்தை இறந்து விட்டதை கையில தூக்கும் பொழுதுதான் நபி அவர்கள் தன்னுடைய மகன் இப்ராஹிமை எப்படி தூக்கியிருப்பார்கள், அவர்களுடைய கண்கள்ல கண்ணீர் வடிந்த அந்த காட்சி எப்படி இருந்தது, நபி அவர்கள் என்ன போதிச்சார்கள் என்பதை அங்கு உணரக்கூடியதாக இருக்கிறது. சில சில விஷயங்களை அல்லாஹ் நமக்கு தருவான், நபிமார்களுக்கு கொடுத்ததை தருவான். அந்த நேரத்துல எதுனா நாங்க அந்த நபியுடைய முறையை கையாள வேண்டும். சிலர் சொல்லுவார்கள், ஏண்ட மகளுக்கு தலாக்கு நடந்து விட்டது. இந்த தலாக் என்று சொல்லும் பொழுது எல்லாருக்கும் கவலை இருக்கும். ஆனா அவங்களுக்கு ஆறுதல் வார்த்தை என்ன, ஓஹோ கவலைப்படாதீங்க, நபி அவங்களுடைய ஜெய்னபும் உம்மு குல்சோமும் அவர்களும் தலாக் சொல்லப்பட்டார்கள் என்று சொல்லும் பொழுது அப்படியா என்று அவர்களுக்கு ஒரு மன ஆறுதல் வருகிறது. மேலான சோதனை அல்லாஹு தஆலா அந்த அந்த சோதனைய அல்லா தாலா தரக்கூடாது. அந்த தந்துட்டா அந்த நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது அது நமக்கு படிப்பினையாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில எதெல்லாம் நடத்தாட்ட முடியுமோ அல்லா தாலா அவர்களை கொண்டு நடத்தாட்டி இந்த விஷயத்தை காட்டியிருக்கிறார். ஆக அந்த பெண்மணி மையவாடியில அழுது கொண்டிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு சொல்கிறார்கள், ஸ்பிரி வத்தகி, தாயே நீ பொறுமையாக இருமா, அல்லாஹ் தக்வாக கடுப்பிடிமா, நீ கொஞ்சம் நிதானமாக இரு என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அந்த பெண் அப்படி பார்த்துட்டு அவருக்கு விளங்கல்ல, இந்த கவலையின் காரணத்தினால நபி என்று சொன்னா அந்த பெண் வேறு வித்தியாசமாக விளங்கியிருந்தா அவருக்கு செக்யூரிட்டி இருக்கும், பாதுகாப்பு இருக்கும், அவர்களை பார்க்கறதுனா லேசாக பார்க்க முடியாது, அந்த பெண் கண்டது கிடையாது, இதெல்லாம் காரணத்தினால இந்த கலம் துசப், உங்களுக்கா இந்த கஷ்டம் வந்திருக்குது, கஷ்டம் வந்தவங்களுக்கு தான் தெரியும், எனக்கு இல்லையா கஷ்டம் வந்திருக்குது என்று அந்த அந்த பெண்மணி நபியை பார்த்து சொல்ற. பொதுவாக எல்லாரும் இப்படிதான் பேசுவாங்க, நாங்க இதை சொல்ல போக்குல உங்களுக்கு என்ன தெரியும். ஒரு சிலர் விமர்சிப்பாங்க, நீங்க வந்து இப்படிதான் உலமாக்கல் அரசாங்கத்துக்கு வால் பிடிக்கிறீங்க சொல்லுங்க. நீங்க பார்க்கணும், இது அல்லாவுக்கு அல்லாவுடைய ஜமாத்தை சேர்ந்திருக்கிறோமா, இந்த அற்ப துன்யாவுக்கு சேர்ந்திருக்கிறோமா. அப்படி அல்லாட ஜமாத்துல சேர்ந்திருக்கும் பொழுது நீங்க இந்த வீணான விமர்சனத்தில் ஆளாக்குறது இருக்குதே, உங்களோட வாழ்க்கையை கெடுத்து கொள்றீங்க. இந்த நேரத்துல புரிந்து கொள்ளணும், ஏழு குலமாக்கள் இப்படி செய்யறாங்க, எல்லாத்துக்கும் நான் தான் மார்க்கம் சொல்றது, நான் தான் தத்துவம் பேசுறது, ஏந்த பகுத்தறிவுக்கு பட்டதுதான் பேசுறது என்பது கிடையாது. சோதனை ஒன்று வந்துவிட்டால் அந்த சோதனையில நிதானத்தை கடைபிடிக்கணும். இந்த பெண்ணுக்கு நபி தெரியாது, நபி அவங்க சொன்னது அந்த பெண்ணுக்கு நலவுக்கு சொன்னாங்க. என்ன நலவு, குழந்தை மௌத்தாக இருக்குது அங்க போயிட்டு அழுகையும் கூடாதா, அதுதான் கூடாது, நீ கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும் தாயே என்று சொல்கிறார்கள். குழந்தை அழுது மௌத்தாகினத்துக்கு உனக்கு கண்ணீர் வடிக்கலாம். நபி அவர்களுடைய புள்ள இப்ராஹிம் நபி அவங்க சுமந்து கொண்டிருக்கிறார்கள், நபிகளுடைய கண்ணால கண்ணீர் வடிகுது. சாபி கேட்கிறார், யார் சொல்ல நீங்களும் ஆளுகிறீங்க, இந்த லைன தத்மா வல் கல்பை ஹசன் அப்புல் இல்லாம இருந்தார் அப்புனா அல்லா, கண்கள்ல கவலை, கண்கள்ல கண்ணீர், உள்ளத்துல கவலை. ஆனா இப்ராஹிம் அல்லாக்கு விருப்பம் இல்லாத எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டோம் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அப்ப அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அழுதிருக்கிறார்கள், ஒப்பாரி வச்சு கத்தி மையவாடிக்கு போய் அதறி பதறி கொண்டு போறது அது அல்ல மார்க்கம் என்பதுதான் நபி அவங்க இந்த பெண்ணுக்கு விளங்க வைத்தாங்க. அந்த நேரத்தில் அந்த பெண் புரிந்து கொள்ள இல்ல, அதுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு யாரோ போய் எத்தி வச்சாங்க, ஓஹோ நீ வந்து இவ்வளவு கரடு முரடாக பேசிட்டாய தாயே, இது நபி அல்லவா என்று சொன்ன நேரத்துல அந்த பெண் ஓடிக்கொண்டு வந்தா நபி அவங்க சொன்னாங்க, சபர் இந்த சதுமத்தில் உலா, முதல் கட்டத்துல ஏற்படக்கூடிய அந்த பொறுமை தான் பொறுமை தாயே. அதுக்கு ஒரு உதாரணத்தை பாருங்க, ஒரு பெண்மணி வலிப்பு நோய் இருக்கு, இந்த வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்ட பெண்மணி அவள் மயங்கி கீழே விழுந்து விடுவாள். சஹீல் புகாரில இந்த ரெண்டு ஹதீஸும் சஹீல் புகாரில பதிவாக இருக்கு. ஒன்றே நோயுடைய பாடத்துல, அடுத்தது ஜனாசாவுடைய பாடத்துல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல இந்த பெண்மணி வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இப்படி ஒரு நோயால பீடிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு வலிப்பு நோய் ஏற்படுகிறது, நான் மயங்கி கீழே விழுந்து விடுகிறேன், இந்த நேரத்துல இந்த ஆடு எல்லாம் அப்படியே நகர்ந்து விடுகிறது, எனக்கு துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ்னு சொன்னாங்க. அப்ப நபி அவங்க அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறாங்க, தாயே உனக்கு பொறுக்கலாமா, உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், உனக்கு ஆஃபியத் ஆகி சுகம் பெறணுமா, அதுக்காக நான் துஆ செய்கிறேன். அந்த பெண்ணுடைய நம்பிக்கை, அந்த பெண்ணுடைய உறுதிப்பாடு, அந்த பெண்ணுடைய உள்ளத்துல இருந்த அந்த ஆர்வம் ஆசை சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று, நபியே நான் சொர்க்கத்தை விரும்புறேன் யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்க ஒன்னும் துவா செய்ய வேண்டாம், எனக்கு துவா செய்யுங்க, எனக்கு அந்த வலிப்பு நோய் வந்து நான் கீழே விழும் பொழுது என் உடல்ல இருக்கக்கூடிய ஆடை நகர்ந்து விடக்கூடாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த பெண்ணுடைய அந்த விஷயத்துக்காக துவா செய்தார். நபி அவர்கள் எவர் இறக்கம் உள்ளவர்கள், நபி அவர்கள் மிக கருணை உள்ளவர்கள், நபியுடைய உள்ளத்துல எல்லாருக்குமே சுகத்தை ஆரோக்கியத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ரவி அவர்கள் விரும்புகிறார்கள். இப்படியான நோய், தொத்து நோய்கள் வரக்கூடிய நேரத்தில், கொள்ளை நோய்கள் வரக்கூடிய நேரத்தில், அது பிளேக்கள், அந்த தாவுன்கள் வரக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி அந்த ஊருக்கு போக வேண்டாம் என்று சொன்னார்கள். மழை பெய்யும் பொழுது மஸ்ஜிதின் மதவிக்கு பக்கத்துல தான் இருக்குது, ஆனா மழை பொய்து அல்லவா, இந்த மழையின் காரணத்தினால சவதியாக இருக்கும், உங்களுக்கு கஷ்டம் வரும் என்று நீங்க வரவேண்டாம் என்று சொல்லக்கூடிய நபி அவர்கள் இந்த இந்த விஷயத்துல எப்படி நபி அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்று பாருங்கள். அந்த இந்த இந்த ஒரு நன்மாராயத்தை நபி அவர்கள் இவருக்கு தருகிறார்கள். சுபஹானல்லாஹ், இது எவ்வளவு பெரிய சிறப்பு இந்த மார்க்கத்திலே. இந்த மார்க்கத்துல பொறுமை அப்படிப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்வது மிக அவசியமாக இருக்கும். அதை கொண்டுதான் நாம் எப்படி ரமதானுடைய நோன்ப நோக்கக்கூடியவர் ஈமானுடனும் நன்மையை நாடி நோக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை நாடும் பொழுது, விசுவாசத்தோட செயல்படும் பொழுது அவருக்கு அல்லாஹு தஆலா அதுக்கு கூலியை வழங்குகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நீங்க ரசூல்மார்களை போல பொறுக்க வேண்டும் என்று சொல்ல நேரத்தில் ரசூல்மார்கள் எப்படி பொறுத்தார்களோ அதை விடவும் மேலாக நான் பொறுத்து காண்பித்தேன் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான், அதை நான் நிறைவேற்றினேன். அல்லாஹ் சொன்னா நீ பழி எடுக்க கூடாது, மன்னிக்கிறதான் மேலானது, பழிக்கு பழி வாங்க முடியும், ஒன்றுக்கு ஒன்றுதான், ஒன்றுக்கு பத்தல்ல, ஆனா பொறுமை மேலானது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டு ஆப்ஷனும் கொடுக்கப்படக்குள்ள அந்த பொறுமை தான் கடைபிடித்தார்கள். ஆக பொறுமை என்பது வீரம், பொறுமை என்பது தைரியம், பொறுமை என்பது தாராள உள்ளம், பொறுமை என்பது தாராளமாக கொடுப்பது, பொறுமை என்பது பாவத்திலிருந்து தன்னை தடுத்துக் கொள்வது, பொறுமை என்பது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மக்களுக்கு முன்வைப்பது, பொறுமை என்பது அல்லாஹ்வுடைய சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் அதை சகிப்பு தன்மையோட கேட்டுக்கொள்வது, சகித்துக் கொள்வது. ஆக நான் இதை ஹதீஸை நான் விவரிக்க போகவில்லை. முஆஸ் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அவருடைய ஹதீஸ், அது லைஃபாக இருந்தாலும் திருமசியில் பதிவாக இருக்கிறது. அவர்கள் அங்கு குறிப்பிடுகிறார்கள், ஒரு மனிதன் சபர கேட்டுக் கொண்டிருக்கிற நேரம் நபி அவர்கள் சொன்னார்கள், நீ அல்லாஹ் இடத்துல ஆஃபியத்தை கேளப்பான்னு சொன்னார்கள். இதுக்கு முன்னா அலிகா ரஹமத்துல்லா அலை அவர்கள் இதுக்கு விளக்கம் எழுதும் பொழுது சொல்கிறார்கள், ஒரு மனிதனுக்கு சோதனை வந்துட்டா அங்கு அல்லாஹ் கிட்ட சபர கேட்கதா வேண்டும். அல்லாஹ் இந்த கோவிட் 19 கொரோனா வைரஸ உலகத்தில் எப்படி ஒரு சோதனையை ஆக்கிவிட்டியே, அல்லாஹ் இந்த நோய் எனக்கு வராம நீ என்ன ஆஃபியத்தாக ஆரோக்கியமாக வைய அல்லாஹ் என்று அல்லாஹ் இடத்துல கேட்கிறோம். அல்லாஹ் தஆலா லா கத்தர் அல்லாஹ், அல்லாஹ் அந்த நிலைமை யாருக்கும் கொடுக்க கூடாது, அல்லாஹ் அந்த நிலைமையை தந்து விட்டா அதை பொறுமையாக நிதானமாக அந்த விஷயத்துக்கு என்னென்ன சட்டங்கள் வழிகாட்டல்கள் இருக்கின்றனவோ அதை பேணி அல்லாஹ் இடத்துல ஆஃபியத்தை கேட்கணும். சரி, அந்த நோயில மனிதனுக்கு மௌத்து வந்து விட்டது, அந்த அந்த சக்கராத் இருக்கக்கூடிய நேரத்துல அங்கு சஹாபாக்கள் நடந்து கொண்ட விதத்தை கையாளணும். அது என்ன, அதிலையும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு முறைய கற்று தந்திருக்கிறார்கள். அந்த அமவாஸ் உடைய அந்த நோய் ஏற்பட்டிருக்கிறது சிரியாவுடைய பகுதிகளில், அந்த பலஸ்தீன் உடைய அந்த பூமியில மக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள், 25,000 சஹாபாக்களும் தாபிஈன்களும் பின்னால வந்தவர்களும் அங்கு மௌத்தாகி கொண்டு போகிறார்கள். முஆஸ் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ் இடத்துல துவா கேட்டு, அந்த இது ஒரு ஷஹாதத் என்பதாக துவா கேட்டு அவர்கள் அதுல மரணம் அடைந்தார்கள். என்ன அவர்களுக்கு தெரிஞ்சிச்சு, இப்ப எங்களுக்கு வெளியே போக முடியாது, உள்ளு வெளியில் உள்ளவர்கள் உள்ளுக்கு வரமாட்டார்கள், நாங்கள் உள்ளுக்குள்ளவர்கள் வெளியே போக மாட்டோம், அதனால அல்லாஹ் இடத்துல இந்த நேரத்தில் அல்லாஹ் இது நீ ஷஹாதத் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், அந்த ஷஹாதத்தை நான் அடைய போகிறேன் என்று துவா செய்து, அது அபு உபைதத்துல் ஜர்ரா அமீனுஹாதி உம்மா, இந்த உம்மத்துடைய நேர்மையானவர் என்ற அந்த புகழ் பெற்ற அஷர முபஷ்ஷராவுடைய சஹாபியும் அதுல ஷஹீதாகிறார்கள். அதே நேரத்தில் முஆஸ் இப்னு ஜபல் ஆலம் பில் ஹலால் வல் ஹராம், ஹலால் ஹராமை தெரிஞ்ச அந்த சஹாபியும் ஷஹீதாகிறார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஷுரபீல் இப்னு ஹஸ்னா என்ற அந்த சஹாபியும், அதுல அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையில ஒரு கருத்து வேற்றுமை ஏற்பட்டது. சுரைபீல் ரழியல்லாஹு அவர்கள் முரண்பட்டார்கள் அம்ர் இப்னு ஆஸ் உடைய கருத்தை. அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உம்மத்தில பல வகையானவர்களும் இருக்கிறாங்க, உங்களை போல உள் அசும்கள், அந்த திடமானவர்கள், உறுதியானவர்கள், அது மிக குறைவானவர்கள் தான் இருப்போம் நாங்க. நான் இந்த உம்மத்துக்கு லேச சொல்லி கொடுக்க போகிறேன், நான் இந்த உம்மத்துக்கு பரிகாரத்தை சொல்லி கொடுக்க போகிறேன், தயவு செய்து எல்லாரும் மலை மீது போங்க, மலையில போயிட்டு அப்படியே எல்லாரும் பிரிந்திருங்க, இந்த நோய் எல்லா இடத்துல இருந்து அல்லாஹ் இந்த நோய் அப்படியே அப்புறப்படுத்துறதுக்கு எல்லா இடத்துல மன்றாடி துவா செய்யுங்க என்று சொன்னார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த விஷயத்த சஹாபாக்கள் கடைபிடித்து எல்லோரும் மலை மீது சென்று தற்பாதுகாப்பு அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். மேலான சோதனை ஆக ஒரு ஒரு ஆபத்து வரக்குள்ள, சோதனை வரக்குள்ள, அந்த சோதனை எப்படி முகம் கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் அழகாக நமக்கு கோடித்து காண்பித்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமை என்றால் என்ன என்பதை மிக அழகாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் அதை வாழ்க்கையில கடைபிடித்து நடந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு துஆவை செஞ்சாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். இப்படிதான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபி அவர்கள் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கிறார்கள். அந்த அடிப்படையில தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. ஆக குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சபர பத்தி மிக விரிவாக பேசியிருக்கிறார். அல்லாஹு தஆலா சபருள்ளவர்களுக்கு என்ன கூலியை தருகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சபருக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய சிஃபத்தை அல்லாஹு தஆலா அறிவித்திருக்கிறான். எல்லாத்தை விட மேலாக குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால ரெண்டு இடத்திலையும் சூரத்துல் அன்ஃபால்லையும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இன்னல்லாஹு மஅஸ்ஸாபிரீன் என்பதாக சொல்கிறார். பொறுமையை பற்றி விளங்கி நபிமார்கள் அல்லாஹ் தஆலா சோதித்திருக்கிறார். நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பித்திருக்கிறார். நபி அவர்கள் அந்த பொறுமையாக தன்ற வாழ்க்கைய ஒவ்வொரு கட்டத்திலேயும் நபி அவர்கள் இருந்து காண்பித்திருக்கிறார்கள். பசி பட்டினி சுபஹானல்லாஹ் எப்படி இருக்கு, சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம இருக்கு, வயிற்றுல கல்லை கட்டிக் கொள்வார்கள், பொறுமையை கடைபிடிப்பார்கள். என்ன என்ன இதுல இருந்து வெளியாகணும்னா, எந்த சந்தர்ப்பத்திலையும் சோதனைகள் வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லாத வார்த்தைகள் வந்துவிடக் கூடாது. நிதானத்தில் இழந்து பதட்டம் அடைந்து கோபம் ஆத்திரப்பட்டு நாம் சில வார்த்தைகளை பேசிட்டோம் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய புடிக்கு நாங்க ஆளாகிவிடுவோம். அதுல இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கும். அதுதான் ஒரு மனித வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஆக ஒரு முக்கியமான ஒரு கட்டம், இந்த இந்த பொறுமையை கடைபிடிக்கும். அப்ப பொறுமையை நபிமார்கள் எப்படி கடைபிடித்தார்கள், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எப்படி வழிகாட்டியிருக்கிறார்கள், இந்த ரெண்டு பெண்களுடைய சம்பவம் எப்படி அமைந்திருக்கிறது, ஒரு மனிதர் பொறுமையை கேட்டுக்கொண்டிருக்கிறார், அவருக்கு நபி அவர்கள் எப்படி வழிகாட்டினார்கள், இந்த இந்த வாழ்க்கையில எமக்கு ஒரு சோதனை வரக்கூடிய நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இதையெல்லாம் நாம் இங்கு நாம் அடையாளம் காண முடியும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நாம் இது ஒரு படிப்பினையாக நாம் பார்க்கிறோம். சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில இதை எடுத்து நடந்திருக்கிறார். ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய மகனால சோதிக்கப்படுகிறார். வலனபுல்வன்னக்கும் شيء من الخوف والجوع ونقص من الاموال والانفس ثمرات الصابرين ان بذا الله تعالى الله تعالى பயத்து கொண்டு சோதிக்கிறார். பசியை கொண்டு சோதிக்கிறார். அல்லாஹ் تعالى குழந்தைகளை கொண்டு சோதிக்கிறார். கனி வர்க்கத்தை கொண்டு சோதிக்கிறார். விவசாய நிலத்தில் ஏற்படக்கூடிய முன்பின் கொண்டு அல்லாஹ் تعالى சோதிக்கிறார். குழந்தையை கொடுத்து அல்லாஹ் تعالى பறித்து சோதிக்கிறார். கன்னியமானத்திலே சோதனை மூணு வகைப்படும். ஒன்று உடம்புக்கு வரக்கூடிய ஒரு நோய், ஆபத்து, முசிபத்து, இதால வரக்கூடிய ஒரு சோதனை. அது பொருளுக்கு வரலாம். இன்று வியாபாரத்துல பலரும் சிக்கி போயிருக்கிறார்கள். பேமெண்ட் வியாபாரிகள், கூலி வேலைக்காரர்கள், அன்றால உழைத்து சம்பாதித்து வாழக்கூடியவர்கள், இப்படி பல வகையான மக்கள் பலத்த சோதனையில சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் சிலர் கேட்கவும் தயங்குகிறார்கள். அவர்களுடைய அந்த அந்த பக்குவம், அவர்களுடைய மானம், என்னுடைய இவ்வளவு காலமாக யாரிடத்தில் என் கையேந்தில்லையே என்ற அந்த அந்த நிலைப்பாட்டை அவர்கள் மிக தெளிவாக அதில் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த 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 கூலிய நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹ் நசீபாக்குவான். ஆனால் எங்களுடைய கடமை பான் இருக்குது, அவர்களுடைய இந்த விஷயத்தை நாம் அடையாளம் கண்டு அவர்களுக்கு வழிகாட்டும். இப்ப இந்த சோதனை எடுக்கக்கூடியவர்களை, ஒரு தகப்பனுக்கு மகனால சில நேரத்துக்கு சோதனை, ஒரு மனைவிக்கு கணவனால சோதனை, ஒரு தகப்பனுக்கு மகனுக்கு தகப்பனால சோதனை. இப்படி சோதனையுடைய வகைகளை நாங்க பார்க்கலாம். சிலருக்கு ஆட்சியாளர்களாக சோதனை, ஆட்சியாளர்களுக்கு மக்களால சோதனை. இது மிக விசாலமானது. ஆட்சியாளர்களால சில சோதனை வரக்குள்ளையும் இதே சட்டம் தான் வரும். எல்லாத்தையும் பேசி, எல்லாத்தையும் கத்தி, எல்லாத்தையும் ப்ரொடெஸ்ட் பண்ணி, எல்லாத்தையும் ரோட்டு கரக்கி, அதல்ல, நிதானமாக வழிகாட்டி. நாங்க இந்த விசாலமான பொறுமைய மக்களுக்கு வழிநடத்துறதுக்கு எங்களுக்கு ஒவ்வொரு விளக்கமும் பயானும் செஞ்சு கொண்டிருக்கிறாரு. இதை இப்படி செய்யுங்கன்னு சொல்லுவோம். இதையே இப்படி செய்யாம இப்படி செய்றீங்க என்று மக்கள் அதை எடுத்துக்கொள்வாங்க. இல்ல, அப்படி எடுக்க வேண்டாம். உலமாக்கள் ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய நேரத்துல, இன்றைக்கு அல்ஹம்துலில்லா அகில இலங்கை ஜம்யத்துல்லமா ஒரு தீர்மானம் எடுக்கக்குள்ள ஒரு கலெக்டிவான ஒரு 40 உலமாக்கள் இருந்து ஒரு விரிவான ஆலோசனைக்கு பிறகு, ஒரு மஷூராக்கு பிறகு தான் ஒரு தீர்மானம் எடுக்கப்படுகிறது. அதனால சில வேளை உங்களுக்கு அது எத்தாம இருக்கலாம், நீங்க அதை புரிந்து கொள்ளாம இருக்கலாம். எப்படி அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு ஸஹாபி இந்த தவுன் அமவாஸ் என்ற அந்த கொள்ளை நோய் வந்திருக்கக்கூடிய நேரத்துல எல்லாரும் மலை மீது போங்க, இது அல்லாஹ்வுடைய ஒரு அசாபு சோதனையாக இருக்குது என்று சொன்ன நேரத்துல முஆஸ் இப்னு ஜபல் சுரைபில் பின் ஹசனா என்ற சஹாபி கடுமையாக அவர்களை விமர்சித்தார்கள். நீங்க என்ன பேசுறீங்க என்று சொன்னார்கள். இது ஒரு ஷஹாதத் என்று சொன்னார்கள். அப்ப ஒரே விஷயத்துல ரெண்டு கருத்து வரும். இவர்கள் ஷஹாதத் என்று சொல்கிறார்கள், இவர் அசாபு என்று சொல்கிறார்கள். அது ரெண்டும் சரியா? ஷஹாதத் என்னது? ஒரு மூமினுக்கு நான் சொன்ன அந்த ஹதீஸ் மிக தெளிவாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் இந்த ஹதீஸை, அஜபல் லிஅம்ரில் முஃமின் இன் அம்ரஹு குல்லஹு லஹு கைர், ஒரு மூமினுக்கு வந்த எல்லாமே கைராக இருக்கும். லைஸ தாலிக லிஅஹதின் இல்லா லில் முஃமின், ஒரு மூமினுக்கு தான் இது கிடைக்கும். அல்லாஹு தஆலா ஃபைன் அசாபத்ஹு ஸர்ரா ஷக்கர், அவருக்கு அல்லாஹ் செழிப்பான நிலைமை தரும் பொழுது அவர் நன்றி செலுத்துகிறார். ஃபகான கைரல் லஹு, அவருக்கு சோதனை வரக்கூடிய நேரத்தில் அவர் பொறுமையாக இருக்கிறார். இது இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லா அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். ஆக அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு சோதனையான வாழ்க்கை தரும் பொழுது அது அச்சத்தை கொண்டு இருக்கலாம், அது பசிய கொண்டு இருக்கலாம், அது பொருளாதார நெருக்கடியை கொண்டு இருக்கலாம், அது உயிர்களை பறிக்கிறது கொண்டிருக்கலாம், அது விவசாயத்தில் ஏற்படக்கூடிய ஆபத்தாக இருக்கலாம். இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் இதுல சோதிக்கப்பட்டிருக்கிறோம். தேவையான பழங்களை சாப்பிட முடியாது. விவசாயிகள் ஒரு பக்கம் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு நோயாக இருக்கிறது, சரியான வைத்தியம் செய்து கொள்ள முடியாது. செல்வத்துல பெரிய நெருக்கடி, வியாபாரத்தை கடையை திறந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு 40 நாள் அடைய போகிறது, நாளுக்கு நாள் நீடிச்சு கொண்டே போகிறது. கர்ஃபியூல லாக்டவுன் ஆக இருக்கிறோம். ஒரு ஒரு உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டி ஒரு எக்ஸசைஸும் செஞ்சு கொள்ள முடியாத ஒரு நிலைமை. பசியில வாடக்கூடிய ஏராளமான தாய்மார்கள், சகோதரிகள், வீட்டுல வெறுமனே சோறு மட்டும் கஞ்சி காய்ச்சி குடிக்கக்கூடியவர்கள் ஏராளம். இந்த நேரத்துல அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ் தஆலா இதை தவிர எங்களால் வேற ஒன்றும் தர முடியாது. மேலான சகோதரர்களே, இந்த பொறுமைய, என்னுடைய இந்த பயான எவ்வளவு முடியுமோ மக்களுக்கு நீங்க எத்துறீங்க. எதுக்காகனா, மக்கள் இதை வச்சு அல்லாஹ்டத்துல நன்மையை நாடணும். அல்லாஹு தஆலா இதை கொண்டு கூலிய வழங்கணும் என்பதற்காக தான் நான் இதை வலியுறுத்தி சொல்கிறேன். அல்லாஹு தஆலா அடுத்த ஒரு கட்டத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். ஒன்று, அல்லாஹ்வுடைய ஏவலை ஏவும் பொழுது, அல்லாஹ்வுடைய ஏவலை ஏழும் பொழுது அதுலேயும் பொறுமத்தை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்க கட்டளை எடுங்க, உங்களோட குடும்பத்தார தொழுகை கொண்டு அதுல பொறுமையாக இருங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹு தஆலா ஒன்று கட்டளை இடுமாறு சொல்கிறான், ஒன்று அல்லாஹ் தஆலா பாவத்திலிருந்து தவிக்குமாறு சொல்கிறான். உங்களை நாங்க சோதிப்போம், இன்னும் நலவை கொண்டும் சோதிப்போம், தீயதை கொண்டும் சோதிப்போம். அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட சோதனைகளை ஏற்படுத்துகிறார். அதனால அல்லாஹு தஆலா உடல்ல, உடம்புல, சிந்தனையில பலவிதமான கவலைகளை தரக்கொலையும் நாங்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும். இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய நேரத்துல தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜா இருக்கலாம். ஜகாத்தை கொடுக்கறதுக்கு மனிதனுக்கு இந்த நேரத்துல கஷ்டமா இருக்குதே, அந்த கட்டளை நிறைவேற்றக்குள்ள ஹஸ்னு அம்பாலக்கும் ஜகாத்தி, நீங்க ஜகாத் கொடுக்கறதுனால உங்களோட பணத்தை நீங்க கோட்டையில வைத்து பாதுகாக்கிறது போல பாதுகாத்துக் கொள்ள போறீங்க. இல்ல அது சேர்ந்திருந்தா அது உங்களுக்கு பிளட் கேன்சராக மாறும் என்று எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கு. இந்த நேரத்துல எப்படி மார்க்கத்துடைய சட்டங்களை உலமாக்கலிடத்துல கட்டாயம் ஜமீத்துலமாவுடைய ஹாட்லைன்ல போய் தயவு செய்து ஜகாத் இந்த நேரத்துல எப்படி கொடுக்கணும், என்ன மாதிரி கொடுக்கப்படணும் என்றதெல்லாம் நீங்க கேட்டுக்கொள்ள முடியும் என்பதையும் நான் உங்களுக்கு சில சகோதரிகள் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஆக நான் சுருக்கமாக இந்த விஷயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் மனித வாழ்க்கையில சொல்வதாக இருந்தா மிக பலகீனமான மனிதன்ல வரக்கூடிய ஒன்றுதான் இந்த பொறுமை இழக்கிறது. ஒரு பாவத்தை ஷைத்தான் தூண்டுகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பொறுமையாக இருந்தார்கள், ஸுலைஹா அவர்களை விரட்டி வரும் பொழுது ஹம்மத் பிஹி ஹம்ம பிஹா லௌலா அர்ரஹா புர்ஹான ரப்பி, அவள் நாடினால் அல்லாட அச்சாட்சி இல்லை என்றால் இவரும் நாடி இருப்பார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். அதை இருக்கத்தான் செய்யும். மனிதனிடத்தில் இச்சை இருக்கிறது, அல்லாட கட்டளை தான் அவனை தடுக்க வைக்கும். அதே போல ஏவல்கள் விளக்கல்கள் பாவத்துல எல்லாத்தையும் தவிர்த்து கொள்வதற்கு பொறுமை தேவை. அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. சகோதரி இங்கு பெண்களுக்கு மாதவிடாயுடைய காலத்துல அல்லது அவர்களுடைய குழந்தைகள் பிரசவ காலத்துல நோம்புடைய விஷயத்துல எப்படி நடந்து கொள்ளணும் என்று கேட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா பெண்களுக்கு இந்த சலுகையை கொடுத்திருக்கிறான். ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல இந்த கேள்விய வந்து கேட்டார்கள். தொழுகைய அல்லாஹ் தஆலா மாதவிடாய் காலத்துல மென்சஸ்ல இருக்கக்கூடிய நேரத்துல தொழுக அவர்கள் தொழுகிற விஷயத்த அல்லாஹ் அதை கதா செய்ய கட்டாயப்படுத்த இல்லை, ஆனா நோம்ப அல்லாஹ் தஆலா கட்டாயப்படுத்திருக்கிறார். ஏன்னு கேட்டார் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. மிக ஆத்திரப்பட்டார்கள், கோபித்தார்கள், மிக ஆத்திரமடைந்து நீ ஹரூரியா என்ற இந்த இந்த தவறான ஒரு சஹாபாக்களை திட்டக்கூடிய சஹாபாக்களை விமர்சிக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் சேர்ந்த பெண்ணா என்று நபி அவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கடுமையாக சாடிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா எல்லாத்திலையும் ஒரு வழிகாட்டல வைத்திருக்கிறான். ஒரு பெண் மாதத்துல 10 நாள் அல்லது 7 நாள் அல்லது 3 நாள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் 15 நாள் வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வர முடியும் என்று சொல்லி இருக்கிறார்கள். 15 நாளுடைய தொழுக அவருக்கு தேவைப்பட மாட்டார். அதை விட 10 நாள், 7 நாள், 3 நாள் ஒரு பெண்ணுக்கு இருக்கலாம். இந்த இந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணுடைய மாதவிடாய் காலத்தில் தொழுக கடமையாக மாட்டாது, அவளுக்கு தொழுகையில மன்னிப்பு இருக்கிறது. ஆனால் அது 3 நாளாக இருக்கலாம், 7 நாள் இருக்கலாம், 10 ஆக இருக்கலாம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் 10 நாள் என்று சொல்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் 15 நாள் என்று சொல்கிறார்கள். 15 நாள் ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் நீடிக்கும் என்றால் அந்த 15 நாளுடைய நோன்பையும் அந்த பெண் நோக்க மாட்டார். இந்த காலத்துடைய நோன்பை இந்த பெண் கதா செய்து கொள்வார். இது பெண்ணுடைய மாதவிடாய் காலத்துள்ளது. இதே போன்றுதான் இந்த பெண்கள் அவர்களுடைய பிரசவத்தினூடாக குழந்தை பெற்றெடுத்த மூலமாக அந்த நிஃபாசுடைய காலத்திலையும் அது எத்தனை காலம் இருக்குதோ அத்தனை காலத்திலையும் அந்த பெண் இதே முறையை தான் கடைபிடிப்பால். அது 1 நாள் இருக்கலாம், 2 நாளாக இருக்கலாம், அது 40 நாட்களாகவும் இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் நோன்புகளை அவர்கள் கதா செய்து கொள்வார்கள் என்பது அது மிக தெளிவான ஒரு வழிகாட்டலாக இருக்கிறது. ஒரு பெண் நோன்பு பிடித்திருக்கிறால் அவளுக்கு இன்று மாலை 5 மணிக்கு மாதவிடாய் வந்துவிட்டது என்றால் அந்த பெண்ணும் அந்த அந்த நோமை மதித்து நடந்து கொள்வது ஏற்றம் என்பதாக உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். ஒரு பெண்ணுக்கு இரவு நேரத்தில் அந்த மாதவிடாய் வந்துவிட்டால் அவளுக்கு அவள் ஆரம்பத்திலிருந்தே நோம்பை பிடிக்காமல் இருந்து விடுவாள். அது இடையில வந்துவிட்டால் அந்த நோமை மதித்து, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல சில சில மனிதர்கள் அந்த நோம்பை அவர்கள் மனமுருண்டாக விட்டுவிட்டாலும் அந்த எஞ்சிருக்கக்கூடிய காலத்தை அவர்கள் அதை அதை நோம்பாளியாக கழித்துக் கொள்வது சிறந்ததாக இருக்கும் என்பதை நான் இங்கு சொல்லக்கொள்ள விரும்புகிறேன். அதே நேரம் தாய்மார்களில் ஒரு சாரார் அவர்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கிறார்கள். சில தாய்மார்கள் அது பிரெக்னன்ட்ல அவர்கள் இருக்கிறார், பிரசவத்தில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு நோம்ப விடுறதுக்கு அனுமதி தாராளமாக இருக்கிறது, அவருடைய உடல் ஆரோக்கியத்தை வைத்து. அதே நேரம் எதுக்காக விடுகிறார்கள், தனக்காக தான் என் உடம்பு ராகத்தில்லை என்பதற்கு ஒரு பெண் நோம்பை விடுகிறாள். எனக்கு குழந்தைக்கு பால் கொடுக்கிறதும் கஷ்டம், எனக்கும் உடம்பு கஷ்டமா இருக்குதுன்னா அந்த நோம்பை கதா செய்தால் மட்டும் போதும். இல்ல, நான் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்காக தான் இந்த நோம்பை விடுகிறேன், இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிறதுல எனக்கு சிரமம் இருக்கிறது என்றிருந்தா அந்த நோம்புக்காக வேண்டி நோம்ப கதா செய்யவும் வேண்டும். அந்த நோம்புக்காக வேண்டி 600 கிராம் அது அந்த அரிசியை அது ஃபித்யாவாக சென்ற குற்றமாக கொடுத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஃபிக்ஹுடைய வழிகாட்டலாக இருக்கிறது. இந்த ஹாட்லைனோட பத்வா விஷயங்கள் தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளுங்கள். 0117490290 420. காலத்துல பெண்கள் என்ன அமல்களை செய்யலாம் என்பதாக சிலர் கேட்டிருக்கிறார்கள். இந்த மாதவிடாயுடைய காலத்துல நல்ல ஜிக்ரில் ஈடுபடலாம், தஸ்மிகள்ல ஈடுபடலாம், அவுராதுகள்ல ஈடுபடலாம். தான் பாடமுள்ள சூராக்களையும் அதை குரான் என்று நினைக்காமல் அதை ஒரு அவுராதாக நினைத்து அதை ஓதிக்கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. குரானை வந்து குரான் என்று நினைத்து ஓதுவது அது தடுக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனை ஒரு ஜிக்ராக வலமையாக ஓதி வரக்கூடிய, உதாரணமாக ஆயத்து குர்சி ஓதுறீங்க, இது ஒரு அவுராதாக தினமும் ஓதி வரக்கூடிய ஜிக்ராக எடுத்துக்கொள்ளுங்க. தாய்மார்களுக்கு சேரத்துக்கு ஏராளமாக இருக்குது. உங்களோட டெலிபோன்களை பயன்படுத்தி நல்ல முறையில மக்களுக்கு நீங்க தீண்ட விஷயங்களை பரிமாறிக்கொள்ளலாம். நான் சொன்ன என்னுடைய தொடர்ச்சியான இந்த பயான்களை நீங்க மக்களுக்கு அதை கேட்டு பாடமாக்கி கொண்டு அதை பத்தி நீங்க பொறுமையை பத்தி அதை பத்தி பேசிக் கொள்ளலாம். ஒருவருக்கு அசர ஓதி அதையும் ஓதும் பொழுது இதை ஒரு திக்ராக ஒரு ஜிக்ராக நினைச்சு கொண்டு காலை மாலை தஸ்மிகளை சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் இதுவும் குரான்ல இருக்குதான் செய்து இதை நாங்க ஓதும் பொழுது நாங்க ஒரு திக்ராக நினைச்சுதான் இதை ஓதுகிறோம். அல்லாஹ்வுடைய திக்ர் என்று நினைச்சு குரான்ல பாடமான யாசினை மோதலாம், வாக்கியாவை மோதலாம், தபாரக்கல்லதையும் ஓதலாம். இது ஒரு திக்ராக அவுராதாக நினைச்சு கொண்டு ஓதுவதற்கு அனுமதி இருக்கிறது என்பது உலமாக்களுடைய வழிகாட்டலாக இருக்குது. அதே நேரத்தில் நல்ல அமல்கள்ல ஈடுபடலாம், நல்ல காரியங்கள்ல ஈடுபடலாம். குரான் ஹதீஸுடைய தஃப்ஸீருடைய கிரந்தங்களை நீங்க வாசிக்கலாம், ஹதீஸுடைய கிரந்தங்களை நீங்க வாசிக்கலாம். இதுக்கு அனுமதி இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு வல்லல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்ல அமல்கள்ல ஈடுபடக்கூடிய பாக்கியத்தையும் இந்த பொறுமையை நிதானமாக நாம் கடைபிடித்து உலகளாவிய முஸ்லிம்களுக்கு இந்த தீனை எட்டி வைக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கருவாராக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். கம் ஃபீக சுரூரன் வஸலாம்.